புத்தகத்தின் பெயர் புதிய தமிழகம். எழுதியவர் டாக்டர் மா ராசமாணிக்கனார். வாசிப்பவர் ஸ்ரீதேவி சுகன்யா. கட்டுரை எண் 6, பக்கம் 44 தொடர்கிறது. இன்றைய கொட்கை. இன்றைய கொட்கை மிக சிறிய சிற்றூராக இருக்கின்றது. இச்சிற்றூருக்கும் அக்கசாலை என்னும் இடத்திற்கும் இடையே ஏரி போன்ற பரந்த இடம் அமைந்திருக்கின்றது. இப்பரந்த இடத்தின் நடுவில் சிறு கோவில் ஒன்று இருக்கின்றது. அது வெற்றிவேல் அம்மன் என்று பெயர் பெற்றுள்ளது. அங்கு பழைய காலத்தில் கண்ணகியின் உருவச்சிலை இருந்ததாகவும், அஃது எவ்வாறோ மறைந்து போனதாகவும், அவ்விடத்தில் இப்போது துர்கையின் சிலை வைக்கப்பட்டிருப்பதாகவும் எங்களுக்கு பல இடங்களை காட்டி வந்த பெரியார் ஒருவர் கூறினார். கோவலன் மதுரையில் கொலை உண்டதற்கு பதிலாக கண்ணகி சீற்றம் பொங்கி மதுரையை அழித்தாள் அல்லவா? அப்பத்தினி தெய்வத்தின் உள்ளத்தை குளிர்விக்க அப்பொழுது கொட்கையை ஆண்ட வெற்றிவேற் செழியன் 1000 பொற்கொள்ளரை பலியிட்டான் என்று சிலப்பதிகாரம் செப்புகிறது. அந்த வெற்றிவேல் செழியன் தானாண்ட கொட்கையில் கண்ணகியம்மனுக்கு கோவில் எடுப்பித்திருத்தல் இயல்பே. அவன் அவ்வம்மனை வழிபட்டிருத்தலும் பொருத்தமே ஆகும். வெற்றிவேல் செழியனால் வழிபட்ட அம்மன் வெற்றிவேல் அம்மன் என பெயர் பெற்றதில் வியப்பில்லை அன்றோ? இப்பொழுது கோவிலுள்ள அம்மனுக்கு செழுகை நங்கை என்பது பெயர் என்று ஊரார் உரைக்கின்றனர். செழிய நங்கை, அதாவது செழியன் என்றால் பாண்டியன் என்ற பெயரே இவ்வாறு செழுகை நங்கை என மாறி வழக்கு பெற்றிருக்கலாம். செழியனால் பூசிக்க பெற்ற நங்கை செழிய நங்கை என பெயர் பெற்றால் போலும். இக்கோவிலுக்கு அருகில் சில இடங்களில் பழைய உரை கிணறுகள் கண்டு பிடிக்கப்பட்டுள்ளன. நாங்கள் அவற்றில் ஒன்றன் நீரை பருகினோம். அது குடிநீராகவே இருக்கின்றது. ஏரி போன்ற அவ்வகன்ற இடமெங்கும் பண்டை கால மட்பாண்ட சிதைவுகள் காணப்படுகின்றன. இவையும் உரை கிணறுகளும் கோவிலும் அங்கு இருத்தலை நோக்க அப்பரந்த இடம் முழுமையும் பண்டை காலத்தில் கொட்கை நகரின் ஒரு பகுதியாக இருந்திருத்தல் வேண்டும் என்று கருத இடம் தருகிறது. அப்பறந்துள்ள பகுதி பிற்காலத்தில் பள்ளமாகி நீட் நிற்கும் இடமாக மாறியிருத்தல் வேண்டும். வெற்றிவேலம்மன் கோவிலுக்கு நேர் மேற்கில் பழுதுபட்ட சிவன் கோவில் ஒன்று வாழைத் தோட்டத்துக்கு இடையில் இருக்கிறது. அதனில் இப்பொழுது சிவலிங்கம் இல்லை, பிள்ளையார் திருவுருவம் இருக்கின்றது. கோவிலின் கருவறை மட்டுமே எஞ்சி நிற்கின்றது. அதன் சுவர்களில் பல கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. அவற்றில் ஒரு பகுதியை படத்திற்பாருங்கள். அக்கோவிலை அக்கசாலை ஈஸ்வர முடையார் கோவில் என்று கல்வெட்டுகள் குறிக்கின்றன. அக்கசாலை என்பது முன் சொல்லப்பட்ட ஏரி போன்ற பரந்த வெளிக்கு அப்பால் உள்ள சிற்றூர் ஆகும். பண்டை காலத்தில் அக்கசாலை என்பது அச்சிவன் கோவில் உள்ள பகுதியையும் உள்ளடக்கியதாக இருந்ததென்று கருத இக்கோவில் கல்வெட்டு இடம் தருகிறது. அக்கசாலையில் இன்றும் நிலத்தை தோண்டும் பொழுது பல நாணயங்கள் கிடைக்கின்றன என்றும், அங்கு பல காலமாக வாழ்ந்து வந்தவர் பெரும்பாலர் பொற்கொள்ளரே என்றும், அவர்கள் இப்பொழுது பிழைப்பை கருதி பல ஊர்கட்கு சென்று விட்டனர் என்றும் ஊரார் உரைக்கின்றனர். முன் சொல்லப்பெற்ற கோவில் கல்வெட்டுகளில் கொட்கை மதுரோதய நல்லூர் என்று குறிக்கப்பட்டுள்ளது. பாண்டிய நாட்டின் தலைநகரமான மதுரையின் சிறப்புக்கு செல்வம் கொழித்த கொட்கை பெருங்காரணமாக இருந்தமை கருதியே கொட்கைக்கு மதுரோதய நல்லூர் என பிற்கால மன்னர்கள் பெயரிட்டனர் போலும். கொட்கை சிற்றூரிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் ஒன்றேகால் அடிச்சதுர செங்கற்கள் கிடைக்கின்றன. நிலத்தை 5 ஆழத்தில் தோண்டும் பொழுது களிமண்ணும் 10 ஆழத்தில் சங்குகளும் நிரம்ப கிடைக்கின்றன. 15 ஆழத்தில் தோண்டும் பொழுது ஒரு வகை சேறு கிடைக்கின்றது. இங்கு உப்பங்கழி இருந்ததென்பதற்கும் கடல் அருகில் இருந்ததென்பதற்கும் இவை உரிய அறிகுறிகள் என்று ஊர் முதியவர் உரைத்தனர். கொட்கையம் பதியில் பல நூற்றாண்டுகளாக புகழ் பெற்றது என்று ஊரார் உரைக்கும் வன்னி மரம் ஒன்று இருக்கின்றது. அது நேரே நிமிர்ந்து ராமல் தரையை ஒட்டியபடியே 10 சென்று மேலே நிமிர்ந்துள்ளது. அதன் அடிப்பக்கத்தில் பெரிய பொந்து அமைந்திருக்கிறது. அதற்கு எதிரில் சாலை நடுவே சமண தீர்த்தங்கர் சிலை ஒன்று மண்ணுக்குள் பாதியளவு புதையுண்டு இருக்கின்றது. மற்றொரு தீர்த்தங்கர் சிலை ஊரை அடுத்த தோட்டம் ஒன்றில் காணப்படுகிறது. இவை இங்கு இருத்தலை நோக்க இவ்வூரில் பண்டை காலத்தில் சமண சமயத்தவரும் வாழ்ந்திருந்தனர் என்பதை அறியலாம். கொட்கையை பற்றி பல குறிப்புகளை சேர்த்து வைத்துள்ளவரும் கொட்கைக்கு வரும் ஆராய்ச்சியாளர்களுக்கு உறுதுணையாக இருப்பவருமாகிய சிவராம பிள்ளை என்னும் முதியோரிடம் ஒரு செப்பேட்டு நகல் இருக்கின்றது. அதில் ஸ்ரீ வரகுண மகாராயருக்கு ஆண்டு 13 என்பதும் காணப்படும். அப்பட்டயத்தில் பழங்காசு 1400 மற்றும் பொன் 8 மற்றும் அரண்மனைக்கு மரக்கலராயர் 1000 பொன்னும் உப்புலாபத்தில் 100 பொன்னுக்கு 25 பொன்னும் செலுத்த கடவர். ஒரு பொன் எடையும் அதற்கு மேற்பட்ட ஆணிமுத்தும் வலம்புரி சங்கும் அகப்பட்டால் அவைகளை மரக்கலராயர் அரண்மனைக்கு செலுத்திவிடவும் என்னும் வாசகங்கள் காணப்படுகின்றன. இவற்றை நோக்க அக்காலத்தில் பழங்காசு என்றொரு பழைய நாணயம் வழக்கில் இருந்தது. பொன் என்பது ஒரு நாணயத்தின் பெயர். கடல் வாணிகத்துக்காக பல மரக்கழங்களை வைத்திருந்தவர் மரக்கலராயர் என பெயர் பெற்றார். உப்பு உண்டாக்கும் தொழிலும் உப்பு வாணிகமும் கொட்கை கருகில் நடைபெற்றிருக்கலாம். பொன் என்னும் பெயர் நிறுத்தலளவை பெயராகவும் இருந்தது. ஆணிமுத்து என்பது முத்துக்களில் சிறந்தது. சங்குகளில் வலம்புரி சங்கு உயர்ந்தது. இவை இரண்டும் அக்காலத்தில் கொட்கை பெருந்துறையில் கிடைத்து வந்தன என்னும் விவரங்களை தெளிவாக அறியலாம். கொட்கையில் இன்று வாழும் முதியவர்கள் கொட்கை வளநாடு பற்றி கீழ்காண பெறும் பழம் பாடல் ஒன்றினை பாடுகின்றனர். மேற்கோள் தொடக்கம். ஆழமரம் அரசமரம் ஆனதிந்த நாடு, அதன் பிறகு புன்னை மரம் ஆனதிந்த நாடு, நாலாம் யுகம் தன்னில் வன்னி மரமான நாடு, நாற்று செய்யும் கீர்த்தி பெற்று நலமிகுந்த நாடு, அக்கறையும் மதிப்புனையும் சொக்கழிங்க ஈசன் அழகுமுடி கொடை ஐயன் அருள் புரியும் வன்மை, திக்கனைத்தும் புகழ் நின்ற ஜெகதேவி செழுக்கி நங்கை, சென்னி வெற்றிவேல் தாய் முக்கியமாய் அருள் புரியும் கோட்டைவாழ் ஐயன் முகனையுடன் சிறந்திருக்கும் நாவலடி மெய்யர், தக்கார் புகழ் முக்காணி வடக்கு வாழ் செல்லி மனமகிழ்ந்து அரசு செய்யும் பொற்கை வள நாடு, சீரான தென்மதுரை தேசமது செழிக்க திருவளரும் பொற்கை என்று தினம் புகழ பெற்றோம், காராளர் வம்சமிது நகரமிது செழிக்க கனயோகன் அரசு செய்யும் பொற்கை வள நாடு. மேற்கோள் முடிவு. ஆசிரியர் குறிப்பு. கொட்கை ஈஸ்வரமூர்த்தியர் பிள்ளை என்ற முதியவர் எங்கள் முன்னிலையில் இப்பாடலை பாடிக்காட்ட தென்காசி வித்துவான் குற்றாலம் என்பவர் இதனை எழுதினார். சிலப்பதிகாரத்திற்கு கூறப்பெற்றுள்ள பொட்கை பாண்டியன் இங்கு ஆண்டான் என்றும் அதனால் பொட்கை என்பது இவ்வூரின் பெயராயிற்று என்றும் ஊரார் உரைக்கின்றனர். ஆயின் சங்க நூல்களில் இவ்வூர் கொட்கை என்றே பேசப்படுகின்றது. அடுத்த அடிக்குறிப்பு. நான் கொட்கையை 1/10/1956 சென்று கண்டேன். இதனை பார்க்க எனக்கு பேருதவி செய்தவர் ஸ்ரீ வைகுண்டம் கோட்டை பிள்ளைமாருள் ஒருவரான திருவாளர் ரா லக்வணன் என்பவர். கொட்கை பற்றிய பல செய்திகளை எனக்கு தெரிவித்தவர் கொட்கையில் உள்ள திரு கோ சா சிவராம பிள்ளை என்பவர். பக்கம் 49, கட்டுரை எண் 6, கொட்கை முடிவுற்றது.